ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்படுத்தார். ரைட், இப்பொழுது நாம் கர்த்தருடைய வேதத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 17 அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. புக் ஆஃப் எக்ஸோடஸ் யாத்ராகமம் 17 அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. நாம் 17 அதிகாரம் படிங்க. 8 வசனத்திலிருந்து 16 வசனம் வரை வாசிப்போம். 8 படி.
அமலேக்கியர் வந்து ரெவிதீவிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நீ நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாதி. அமலேக்கை வானத்தின் கீழங்கு விராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நித்தி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும்
என்றான். அதற்கு ஜெகோவா நிசி என்று பெயரிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெகோவா நிசி என்றால் கர்த்தர் நமது வெற்றி கொடி என்று பொருளா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வியே இல்லை என்று சிலர் சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தோல்விகளையும் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளை. உலகத்திலே இருக்கிற பற்பலர் மத்தியிலே தோல்விகள் ஏற்படும் போது துவண்டு போறார்கள், மனம் மடிந்து போறார்கள். பற்பலர் அந்த தோல்வியை சகிக்க முடியாமல் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்க முடியாது. நமது வாழ்விலே சில தோல்விகள் ஏற்பட்டாலும் அந்த தோல்விகளை நம் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றினால்தான் நம்முடைய இலக்கை நாம் சென்றடைய முடியும். என்னை கேட்டால் வெற்றிகளிலே நான் கற்றுக்கொண்டவர்களை விட தோல்விகளிலே தான் அதிகம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பலருக்கு வெற்றிகள் அவர்களுடைய சாதனைகள் அவருடைய கண்களை மறைத்து விட்டது. ஆகவேதான் தவறான வழியில் போகிறார். நான் வாசித்த வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, மோசே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி. வெற்றியின் ரகசியம் என்ன? What is the secret of the victory of the Israel people? இஸ்ரவேலுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? இஸ்ரவேலுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? யோசுவாவின் கையில் இருந்த பட்டயம் அல்ல, அல்லது அவனோடு சென்ற ஆயிரக்கணக்கானவர்களுடைய கைகளில் இருந்த ஆயுதங்கள் அல்ல. வெற்றி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்றது, குதிரை நீதி முடியல, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். இது குறித்து நான் சேர்த்து சேர்த்துக் கொள்றேன். ஆனா முதல் சொல்றது பொருத்தமா இருக்கு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயுத்தமாக்கப்படும், ஆனா ஜெயம் கர்த்தருக்கு வரும். சோ அடிப்படையாக தேவனுடைய பிள்ளாகிய உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும்படிய ஒரு முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால், அல்லது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கும்படிய அதி அத்தியாவசியமான முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்விலே ஜெயம் அல்லது வெற்றி நாம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் மறக்க கூடாது, மறக்கவும் கூடாது. வெளிப்படுத்த விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கு நாம் வாசிக்கிறோம், வெற்றி பெறுகிறவன் இவனோ. அது அழகான தமிழ் எழுதியிருக்கிறார்கள், ஜெயம் கொள்கிறவன் இவனோ அப்படின்னு சொல்றோம். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் தோற்று போறதுக்கு இடங்கள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் மறக்க கூடாது. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆவிக்குரியபடி நடக்காவிட்டால், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரியபடி வாழாவிட்டால் அவர்கள் தோல்வியடைவது மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆகவே நாம் எல்லோருக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய உண்மை சத்தியம் நாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஜெயமோ கத்தெடுத்து வரும். உலகத்தில் இருக்கிறவன் தன் திறமையை நம்புறான், என்னால முடியும், ஐ அம் ஆல் மைட்டின்னு சொல்றான், வழியில சொல்லாட்டாலும் அப்படி பிஹேவ் பண்ணிக்கொள்றான். இடத்துல திறமை உண்டு, இடத்துல அறிவு உண்டு, எனக்கு பலம் உண்டு, சுகம் உண்டு இருக்குது, வசதி இருக்குது, ஆகவே என்னால முடியும், என்னால் ஆகும்னு சொல்லி அவன் அவன் பேசிக்கொள்றான், அவன் அவன் திங்க் பண்றான், அதுக்கேற்றபடி அவன் வாழ்ந்து கொள்றான், அதுக்கேற்றபடி அவன் பேசுறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அவர்களுக்கும் நமக்கும் இஸ்ரவேலருக்கும் எகிப்திற்கும் நடுவிலே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண விரும்புகிறார். உலகமும் அதை பார்க்க விரும்புகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னை கேளுங்க, என்னை கேளுங்க, என்னை கேளுங்க, ஜெயமோ அல்லது வெற்றியோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கத்திரத்திடம்தான் வருகிறது, தேவனிடத்தில்தான் வர வேண்டும். இதை நாம் நம்ப வேண்டும், இதை நாம் உறுதியாக இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் தோல்விகளை மேற்கொள்ள முடியும். இப்ப நான் கவனிங்க, ஒரு காரியம் இன்றைக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஒரு காரியம் என்ன தெரியுமா, சபையில இருக்கிற ஒரு சிலருக்குள் வாழ்விலே ஏற்பட்ட எதிர்பாராத காரியங்கள் அல்லது அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடவாதபடியால் அவர் வாழ்விலே அடித்த சில புயல்கள் அல்லது சுனாமியின் காரணத்தினால் சில தோல்விகள், அதனால மனவிரக்திகள் உள்ளே உண்டு. வெளியில் அதை காட்டிக்கொள்ளாவிட்டாலும், ஒருவேளை அதை காட்டிக் கொடுக்க நம்ம சுய கவரம் ஒரு தடையா இருந்தாலும், ஒரு சிலருக்குள் தோல்வி மனம் உள்ளே துவந்து போயிருக்கு, மனம் உள்ளே சோர்ந்து போயிருக்கு. நாம் எதிர்பார்த்த சில காரியம் நடக்கல, நாம் நம்பின சில காரியங்கள் நடக்கல, வித்தியாசமான காரியங்கள் நடந்திருக்கிறது, அவைகள் நம்முடைய வாழ்க்கையை பாதித்திருக்கிறது, நம்மை மனநோகம் பண்ணியிருக்கிறது. ஆகவே நமக்குள்ளே ஒரு தோல்வி மனப்பான்மை, ஒரு விரக்தி மனப்பான்மை. ஆனால் we believe in God, கடவுளை நம்புறோம், தேவனை நம்புறோம். ஆனால் நமக்குள்ளே சில தோல்விகளால் நாம் துவண்டு போயிருக்கிறோம். ஆகவே நான் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்கிறேன், திட்டமாக சொல்கிறேன், தோல்வி, ஹலோ, தோல்வி உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, தோல்வி உங்களுக்கு ஒரு முடிவு அல்ல, அதிலிருந்தும் உங்களை தூக்கி விடவும், அதிலிருந்து ஒரு அற்புதத்தை செய்யவும், அதிலிருந்து ஒரு வழியை உங்களுக்கு உண்டு பண்ணி உங்களை வாழ வைக்க, உங்களுக்கு நன்மை செய்ய உங்கள் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்பதை நீ நம்பணும், நீ விசுவாசிக்கணும். விசுவாசி ஆமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனால் 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 நம்முடைய தவறுகளால், நம்முடைய பிழைகளால் நாம் தேவனுடைய வழிகளை விட்டு தவறி போய், நாம் செய்கிற தவறுகளாலும் தவறான காரியங்களாலும் ஏற்படுகிற தோல்விகளுக்கு தேவன் காரணர் அல்ல, காரணர் அல்ல. ஆனாலும் அவர்களை தேவன் தள்ளிவிடுகிறவரும் அல்ல. அவர்தான் வேதத்தில் இயேசு தெளிவாக சொல்றாரு, நெறிந்த நாணலை முறையாதவர் மங்கி எறிகிற திரியை ஆணையாது. ஒருவேளை நம்முடைய பிழைகளால், நம்முடைய தவறுகளால் நாம் தோல்வி அடைந்திருக்கலாம், அல்லது சில நெருக்கடிகளை சந்தித்திருக்கலாம், சில பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், அதன் அடிப்படையிலே நம்முடைய மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்டவர்களே நம்முடைய ஆண்டவர் தள்ளிவிடுதில்லை. அதான் நம் தேவனுடைய அன்பு பாரு, கவனிக்கும். அவர் நெறிந்த நாணலை முறியாதோ மங்கிய திரியை அணியாதோ நம்முடைய ஆண்டவராய் இயேசு. ஆகவே இந்த மத்தியான வேளையிலே நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு சொல்லுற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், ஒருவேளை கடந்த நாட்களிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போயிருக்கலாம், நம்பியிருந்த காரியம் நடக்காமல் போயிருக்கலாம், அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் ஆகி சில தோல்விகள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் தழுவி இருக்கலாம். ஆனாலும் அந்த தோல்வி உங்களுடைய வாழ்க்கையில முடிவல்ல, அந்த தோல்வி உங்களுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு மூச்சியை தந்து, அவைகளிலிருந்தும் ஒரு விடுதலை தந்து, அவைகள் மூலமாக ஒரு நன்மை செய்து உங்களை வாழ வைக்க தேவன் சர்வ வல்லமுள்ளாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. இயேசு ஜீவிக்கிறார். ஐயா ஜெயம் கர்த்தருக்கு வரும். ஐயா வெற்றி தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, இது நான் வாசித்த இந்த வேத பகுதிக்குள்ளே நாம் போகும்போது இங்கு நடந்த சம்பவம் என்ன, ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கவனித்து பார்த்து இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருப்பொருளை நாம் எடுத்துக்கொண்டு நாம் கருத்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த எட்டாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்து சொன்னா, அமலேக்கியர் வந்து ரெவிதீவிலே இஷ்டவெல்லோரோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த அமலேக்கியரை குறித்து நான் வாசித்து பார்த்தேன். இவங்களுடைய பின்னணி என்ன தெரியுமா, இந்த அமலேக்கியருடைய ஒரு அவர்களுடைய இயற்கையான சுபாவம் என்னவென்றால், அவர்கள் ஒரு இனமாக இருந்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு ஜாதியாக இருந்திருக்கிறார்கள், இவர்கள் பல யுத்தங்களை செஞ்சிருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். இவனை கவனிங்க, இவர்கள் இஷ்டவெல்லரை இடைமறித்து இவர்களோடு யுத்தம் பண்ணியிருக்கார்கள். இவர்களுடைய பழக்கம் என்னவென்றால், இவர்கள் அடிக்கடி பற்பல ஜனங்கள் ஜாதிகளோடு யுத்தம் பண்ணி அவர்களை கொள்ளி அடிப்பது இவர்களுக்கு ஒரு வழக்கமாக ஒரு வாடிக்கையாக இருந்திருக்கு. ஆகவே இஷ்டவேலரையும் வழிமறித்து இவர்களோடும் யுத்தம் பண்ணி அவர்களை கொள்ளையிட அவர்கள் இவர்கள் இஷ்டவேலரை எதிர்த்து வந்திருக்கிறார்கள் சொல்லி நாம் விளங்கிக் கொள்ளலாம். இது குறித்து இன்னொரு இடத்துல தெளிவாக ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. படிங்க ஒன்று சாமுவேல் புஸ்தகம் சீக்கிரவாருங்க, 15 அதிகாரம் சீக்கிரவாருங்க. ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம் 57 வசனம் நினைக்கிறேன். பாருங்க படிங்க, 1 சாமுவேல் 15:57 படி. 1 சாமுவேல் 15 அதிகாரம் பரவாயில்ல எல்லா எடுங்க. யா சாரி, 1:2 படிங்க. 1 சாமுவேல் 15:1-2 சீக்கிரப்படி.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும், சேனைகளின் கர்த்தர்
கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும் என்ன சொல்றார் பாருங்க. அங்காலா
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது,
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது,
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது
அவர்களுக்கு
வழிமறித்த செய்கையை
மனதிலே.
பல வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய ஜனங்கள் இஷ்டவ ஜனங்கள் எழுத்திலிருந்து வரும்போது அமலேக்கியர் அவர்களை இடைமறித்திருக்கார். அப்ப தேவன் சொல்றாரு, இந்த செய்கையை மனதில் நான் வச்சிருக்கிறேன், அவர்களுக்கு வழிவாங்க. எப்படி இருக்கு இப்படி சொல்லும் போதுதான் வேதத்தில் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்றாரு பழி வாங்குறது எனக்குரியது, நானே பதிச்சேன். பழி வாங்குறது தேவனுக்குரியது, அது நமக்குரியது அல்ல. நானே பதிச்சேன். அப்ப ரோமர் 12 அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே பழி வாங்குறது தேவனுடைய வேலை. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் இஷ்டவ ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கியர் அவைகளை இடைமறித்த செய்கையை என் மனதில் வைத்திருக்கிறேன், ஆகவே நீ புறப்பட்டு போய் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவருடைய ஆடு மாடு கோழி எல்லாவற்றையும் ஒன்று உயிரோடு வைக்காம எல்லாவற்றையும் அழித்து போடு. அடுத்த வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் தன் ஜனங்களை இடைமறித்த செய்கையை ஒருவேளை இஷ்டவேலும் மறந்திருந்தாலும், இஷ்டவேலும் தேவனது மறுக்கவில்லை. நேரம் வந்தபோது, காலம் வந்தபோது தேவன் சாமுவேல் மூலமாக சொல்லி அனுப்புகிறார் சவுலுக்கு, நீ போய் அமலேக்கியரை முழுவதுமாக மடங்கடிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்னவென்றால் அமலேக்கியர் என்கின்ற ஜாதி அந்த இனம் இருப்பதையே தேவன் விரும்பல. இன்னும் ஒரு காரியம் சொல்ற கேளுங்க, இன்றைக்கு இந்த இனம் இல்லவே இல்லை. இந்த இனத்தை முற்றாக ஆண்டவர் அழித்து போட்டார். அமலேக்கியர் என்கின்ற ஒரு ஜாதி இன்றைக்கு உலகத்தில் இல்லவே இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் எழுத்திலிருந்து வரும்போது இவர்கள் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார்கள், அவர்களை இடைமறித்திருக்கிறார்கள். நான் அவர்களை கொண்டு போன இடத்துக்கு அவர்கள் போகாதபடி இவர்கள் வந்தவர்களை இடைமறித்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள், டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார்கள், இடங்கள் பண்ணியிருக்கிறார்கள், அவர்களுக்கு இன்னல் உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த செய்கையை என் மனதிலே நான் வைத்திருக்கிறேன். ஆகவே சவுலே, நீ போய் அமலேக்கையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடு. ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிவாகிய தேவன், மறந்துறார். சோ இதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை சைத்தால பார்க்க வேண்டியிருக்கு. என்ன தெரியுமா, நான் திரும்ப இதை சொல்றதுக்கு என்ன தெரியுமா, இன்றைக்கு அநேக நாமே மற்றவர்களை பழிவாங்க. ஹலோ, சரி, ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படி செய்யறாங்க. ரட்சிக்கப்பட்ட நாமும் சிற்சில நேரங்களில் நமக்கு பிடிக்காதவர்களை ஏதோ ஒரு விதத்தில் பழி வாங்கிறதுக்கு நாம முயற்சி செய்கிறோம். ஆரா, நான் கூட சொல்றேன், பழி வாங்கிறது உன்னுடைய வேலை அல்ல. தேவன் செய்யற வேலையை நீங்களும் நானும் செய்யவே கூடாது. அப்படி இருந்தால் தான் தேவன் நமக்காக யுத்தம் பண்ண முடியும், நமக்காக போராட முடியும், நமக்காக அவர் நீதி செய்ய முடியும். இப்ப நாம் நமக்காக மற்றவர்களிடத்தில் நாம் பழி வாங்குவோமாக இருந்தால் தேவன் அங்கே கிரியை செய்யறதுக்கு இடம் இல்லை. சில வேளையில நாம் செய்கைகளினாலும் மற்றவர்களை பழி வாங்காவிட்டாலும் வார்த்தைகளினாலும் மற்றவர்களை பழி வாங்குவோம். ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதற்கு பதிலாக ஒரு பதிலடி நாமும் ஒரு வார்த்தையை சொன்னாதான் என் ஆத்மா அமரும். பாருங்க, அவர் ஒரு காரியத்தை எனக்கு செஞ்சிட்டா நானும் திருப்பி அப்படி செஞ்சத்தான் என் ஆவி அமருது. பாருங்க, அப்படி நாம் செய்யுமாக இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொடுத்து கவனிங்க. ஏனென்றால் பழி வாங்குறது தேவனுடைய வேலை. அப்ப நீங்களும் நானும் அப்படி செய்வோமாக இருந்தால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணவே மாட்டார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகட்டும், போகட்டும். ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, இவர்களை இவர்கள் செய்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன், ஆகவே நீ புறப்பட்டு போய் அவர்களை அழித்து போட்டேன்னு சொல்லி. ஆனால் சவுல் அப்படி செய்யல, அதுக்கு பிற்பாடு தேவன் அவனிடத்தில் விசனப்பட்டார் சொல்லி நான் பார்க்கிறோம். ரைட், இப்ப என்ன கவனிங்க, தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கு அவர்களை பிள்ளைகள் ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வீட்டிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு செல்கிறார், நாம் பரம காணனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இப்ப நம்மையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் பல அமலேக்கியர் அவ்வப்போது வந்து நம்மையும் இடைமறிக்கத்தான் செய்கிறார். தேவனுடைய பாதையில தொடர்ந்து முன்னேறாதபடி, தேவனை நெருங்காதபடி, தேவனுடைய குரலை கேட்காதபடி, தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி பல அமலேக்கியர் அவ்வப்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நம்மையும் இடைமறித்து பின்னடையை செய்கிறதை நாம் அவதானிக்க கூடியதாகத்தான் இருக்கிறது. இது இப்படி இருக்க இன்னும் ஒரு காரியம் நான் சொல்லணும், இப்ப என்ன கவனி, ஜெகோவா நிசி, தேவன் நமது வெற்றி கொடி, சத்தியம், சந்தேகமே இல்லை. தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறார், வெற்றியை தருகிறார் என்பதிலும் சந்தேகம் இல்லை. தேவன் நமக்கு தோல்வியை தருவர் அல்ல, தேவன் நமக்கு தோல்வியை தருவர் அல்ல, தேவன் நமக்கு ஜெயம் தருகிறோம். ஆனா நான் ஒரு கேள்வி கவனி, ஒரு கேள்வி நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வெற்றி உள்ள வாழ்க்கை அல்லது ஜெயம் உள்ள வாழ்க்கை என்றால் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஹலோ, வெற்றி உள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழணும். எல்லாருக்கும் யாருக்கு விருப்பம் இல்ல, எல்லோருக்குமே விருப்பம் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உலகம் வெற்றி 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 ஜெயம் ஜெயம் தான் கூக்கிட்டு கொண்டு, டிவியை திறந்தா அந்த என்ன அவங்களுக்கு விரோதமாக, என்ன ஒரு நாட்டில் இனத்துக்கு விரோதமாக, இனம் ஜன நாட்டுக்கு விரோதமாக, நாடு சண்டை பிடிச்சி எல்லாம் இப்படி இப்படியே கையை நீட்டிக்கொண்டு நிற்கிறாங்க. வெற்றி 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 எல்லாரும் விரலை காட்டிகிட்டே இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இதற்காக பல யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். பிறகறிமானவர்களே, யுத்தம் அல்லது போராட்டம் என்கின்ற வார்த்தை இல்லாவிட்டால் வெற்றி என்ற வார்த்தை இடமே இல்லை. மறந்துடாத, போராட்டம் அல்லது யுத்தம் என்கின்ற வார்த்தைகள் இல்லாவிட்டால் வெற்றி என்ற வார்த்தைக்கு இடமே அல்ல. ஆகவேதான் 144 சங்கீதம் 1 வசனத்தில் தாவீது இப்படியாக சொல்கிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மணியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் நம்முடைய வாழ்விலும் சில இடங்களிலே சில கட்டங்களில் நம்மளை படிப்பிக்கிறாரு, நம்மை பழக்குவிக்கிறார். நான் சொல்றேன், விருப்பம் என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு ஏதோ ஒரு கூட்ட விசுவாசிகளை எழுப்பிடணும் அல்ல, ஆண்டவருக்கு ஒரு படை ஆயுதப்படுத்தணும் பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு சேனையை எழுப்பணும், ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு படையை ஆயுதப்படுத்தணும், தேவாதி தேவனுக்கு ஒரு சேனையை எழுப்பணும் பாருங்க. படை வீரரை குறித்து நான் சொல்லட்டுமா, சேனையில் இருக்க வீரரை குறித்து சொல்லட்டுமா, அவங்க தங்கள் ஜீவனையும் வைத்துருவாங்க. யுத்தத்துக்கு போறவன், படையில் இருக்கிறவன் தன் ஜீவனையும் வைத்து போவான், தன் உயிரையும் வைத்து போவான் யுத்தத்துக்கு, படைக்கு, படையில இருக்கிறோம். அப்படியாய் ஒரு சேனையை, அப்படியாய் ஒரு கூட்டத்தை, அப்படியாய் ஒரு படையை ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் சத்துருவின் கோட்டைகளை உடைகிறவர்களாக, பிசாசின் வல்லமைகளை தகர்த்தறிவர்களாக, பாவத்துக்கு விரோதமாக போராடுறவர்களாக, அவர்கள் தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சேனையை எழுப்பணும் ஆண்டவருக்கு பார். ஏதோ ஒரு தேவைகளுக்காக தேவனை தேடுவதாகவும், என் தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் ஆண்டவர் என்று வாழ்கிற ஒரு கூட்டத்தை அல்ல, ஆண்டவருக்கு என்று எதையும் செய்யக்கூடிய, கர்த்தருக்கென்று தன்னை பூரணமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தக்கூடிய, தேவனுடைய மனதையும் உணர்வையும் புரிந்து நடக்கக்கூடிய, தேவனுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சேனையை, ஒரு படையை நாம் எழுப்பிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலம், இது கடைசி நாட்கள். வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்பார்ப்புகள் இருக்கு, ரட்சிக்கப்பட்டவள் தனியே இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்வில் சில எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, நான் குடும்பமாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் சரி நான் என்ன நினைக்கிறேன், என் பிள்ளைகள் வளரணும், படிக்கணும், கெட்டிக்கலாக இருக்கணும், நல்லவளாக இருக்கணும், வேறு எனக்கு தேவைகள்லாம் சந்திக்கப்படணும், நான் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், பிறகு செத்து போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், பிரச்சனை வந்த ஆண்டவரை காப்பாற்றணும், கஷ்டம் வந்த ஆண்டவரை காப்பாற்றணும், துக்கம் வந்த ஆண்டவரை காப்பாற்றணும், வியாதி வந்த ஆண்டவரை காப்பாற்றணும். எனக்கு வியாதியை வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது, கர்த்தரை அப்படியாக நடத்தி நான் எப்பயும் சந்தோஷமா இருந்து சமாதானமா இருந்து சாகணும். அதிகமான ஆக அப்படிதான் நினைக்கிறாங்க, அதுதான் வெற்றி உள்ள வாழ்வு. இப்ப நான் ஒரு காரியம் சொல்ல போறேன், இதுதான் என்ன சொல்றது, தி கீவேர்ட் ஆஃப் தி மெசேஜ் டுடே. வெற்றி உள்ள வாழ்வென்றால் என்ன, ஜெயம் உள்ள வாழ்வென்றால் என்ன, அதை நீங்க கவனிக்கணும், கவனிக்கணும், கவனிக்கணும். பிளீஸ் லிசன் டு மீ, பிளீஸ் லிசன் டு மீ. நீங்க தேவ ஜனம் தானே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தானே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவனுடைய ஆவியான வர்றது தானே, தேவன் நம்ம சாட்சி, சிட்டிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். வெற்றி உள்ள வாழ்வேண்டா என்ன, ஜெயம் உள்ள வாழ்வேண்டா என்ன, என கவனிங்க. தேவன் உனக்கென்றும் எனக்கென்றும் நியமித்த இலக்கை சென்றடைவதே வெற்றி உள்ள வாழ்வு. இன் அதர் வேர்ட்ஸ், தேவன் எனக்கென்று நியமித்தவைகளை நான் செய்து முடித்திடுவதே வெற்றி உள்ள வாழ்வு. This is a successful life in the eyes of God. இது உலகத்தின் வெற்றிக்கும் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளுடைய வெற்றிக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். அவர்கள் எதிர்பார்க்கிற வெற்றி இந்த பூமிக்குரியதாக இருக்கிறது, நாம் எதிர்பார்க்கிற வெற்றியோ பரத்துக்குரியதாக இருக்கிறது. சரி, இயேசுவை கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா, பிதாவே இந்த பூமியில நானுமே மகிமைப்படுத்தினேன். எப்படி இந்த பூமியிலே நானுமே மகிமைப்படுத்தியிருக்கேன்? பரலோகத்திலே உங்களுடைய வலது பாசத்திலே இருக்கும் போது அல்ல, இந்த பூமியிலே நான் மனித அவதாரம் எடுத்து பல சோதனைகளை சந்தித்த போதும், பரிசேர் சதிசரால நெருக்கப்பட்ட போதும், பாவகுலகத்தில் வாழ்ந்த போதும், மாம்சத்தில் இருந்த போதும், பிதாவே இந்த பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். உம்மை எப்படி மகிமைப்படுத்தினேன்? எப்படி இயேசு மகிமைப்படுத்தினார்? பிதாவே, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். தேவன், பிதாவாகிய தேவன் தன் குமாரனுக்கு நியமித்த காரியங்களை, கிரியைகளை எல்லாம் அவர் செய்து முடித்தபடியால் பிதாவை உண்மை நான் மகிமைப்படுத்துறேன். மட்டுமல்ல, சிலுவையில் சொன்னார், முடிந்தது, பிதா எனக்கு நியமித்த எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். ஆகவே சிலுவையிலே முடிந்தது, முடிந்தது, என்னை குறித்து வைத்த திட்டத்தை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். மனுக்குலத்தின் மீட்பு கண்டு பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பின நோக்கத்தை நான் செய்து முடித்திருக்கிறேன். ஆகவே சிலுவையிலே ஏ சொன்னார், முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலை கேட்டு அவர் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடிந்து விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஆண்டவர் இயேசு எந்த நோக்கத்துக்காக என்ன பிடித்தாரோ, எந்த திட்டத்தோடு என்ன பிடித்தாரோ, அதை நான் நிறைவேற்றி இருக்கிறேன், அதை நான் செய்து முடித்திருக்கேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள கர்த்தராகி அவர் அன்னாரே எனக்கு அதை தந்துருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாவதில் விரும்புகிற அனைவருக்கும் அதை கொடுப்பார், கொடுப்பார் என்று தன் மறிக்க போற கடைசி நேரத்தில் தன் தலை போக போது சிறையில இருக்கிறார். சிறையில இருந்தாலும், சிறையில இருந்தாலும், சிறையில இருந்தாலும், அவர் கைகள் கட்டப்பட்டாலும் அவர் குரல் கட்டப்படும், சாகும் வரைக்கும், அவர் தலை வெட்டப்படும் வரைக்கும் இயேசுவோட பேசிட்டே இருந்தார், பேசிட்டே இருந்தார். அவர்தான் இனி எங்க பேசு பாபுன்னு சொல்லி அவருடைய தலையை விட்டினார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, லெட் அஸ் சேஞ்ச் அவர் மைண்ட். சோ வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் மைண்ட். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க போல நாமும் வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன, என்ன ஜெயம் உள்ள வாழ்க்கை என்ன, என்னு சொல்லி ஒரு அர்த்தமில்லாத ஒரு நினைவு வாழ்வு நாம் வாழ்ந்திருக்கூடாதுப்பா. உலகத்தில் இருக்கிற இந்த பூமிக்குரிய காரியங்கள் நினைத்து அதுல ஜெயம் பெறணும் என்று விரும்புறோம். ஆனா தேவ பிள்ளைகளை நாமோ நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், நம்முடைய இலக்கு என்னமா இருக்கணும், ஆண்டவர் எனக்கு என்று நியமித்த காரியங்களை நான் செய்து முடிக்கணும். அதுதான் வெற்றியுள்ள ஒரு வாழ் அல்லாது. Listen to me. I speak the truth in the presence of God. எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து. I know what I preach. அதை விட்டு இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கலாம். எனக்கு அது வேணும், இது வேணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி இருக்கணும், என் குடும்பம் அப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று நாம கற்பனை பண்றது, திட்டமிடுறது தவறு இல்லை. திட்டமிடுங்க, பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க, நல்ல பொசிஷனுக்கு வரட்டும், இட் இஸ் நோ ப்ராப்ளம். ஆண்டவர் அப்படி அப்படி செய்வோம் சொல்லல. ஆனால் ஆனால் நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு, நம்முடைய இருதயத்தின் அடித்தளத்தில் இருக்க வேண்டிய விருப்பம், பாரம், நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு என்று தேவன் நியமித்ததை நான் செய்து முடிக்கணும், என்ன நம்பி அவர் ஒப்புக் கொடுத்ததை நான் நிறைவேற்றணும். What will happen? உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை அவர் இதுக்கு தந்தபடியால் அவரை சோதரிக்கின்ற அப்பா சொல்ற. தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்க இலக்கை நீ சென்றடையும். You may face something. நீங்கள் அதற்காக சில காரியங்களை செலுத்த வேண்டி வரலாம், இழக்க வேண்டி வரலாம், இட்ஸ் ஓகே. பட் வி ஹேவ் டு அக்கம்ப்ளிஷ் தி வில் ஆஃப் God இன் அவர் லைஃப். தட் இஸ் எ சக்சஸ்ஃபுல் லைஃப் இன் தி ஐஸ் ஆஃப் God. அதை விட்டு உலகத்தவர் போல ஒரு மிகப்பெரிய பட்டியலை நமக்குள்ள வச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்னால் அதை வச்சு, ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், அது வேணும், எனக்கு இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுக்கு நாம விடுற கண்ணீர் எங்கெல்லாம், இதுக்கு எங்கிருந்தெல்லாம் கண்ணீர் வருது எனக்கு தெரியும். பிரேர சொல்றது, என் கண்ணீர் என்னை துருத்திரியெல்லாம் வச்சிருக்கிறீர். உண்மைதான், ஆண்டவர் கண்ணீர் துருத்திர வச்சிருக்க சத்தியத்தில் அதுல தப்பு இல்லை. ஆனா நாம எதுக்காக கண்ணீர் விடுறோம்? எதற்காக கனி வரும்? சொன்னா கோஞ்சு கொள்ள மாட்டீங்களே. சிலருக்கு எப்படிதான் கண்ணீர் வருது, இங்கெல்லாம் இதற்காக அழுகிறோம், தட்டி செய்யும் போது இதற்கு கண்ணீர் வடிக்கும். உனக்கென்று எனக்கென்று தேவன் நியமித்திருக்க இலக்கை சென்றடைவதே வெற்றி உள்ள வாழ்வு. உனக்கென்று எனக்கென்று ஆண்டவர் நியமித்த கிரியைகளை காரியங்களை செய்து முடிப்பதே ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி உள்ள வாழ்வு. This is the difference between the worldly people and God's people. உலக மக்களுக்கும் தேவ மக்களுக்கும் போல இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். நாம இந்த உலகத்தில் பல திட்டங்களை போடுறது, அவைகளை கொண்டு வந்து ஆண்டவரத்தில் பாதல வச்சுட்டு அதையே ஜெபிச்சு ஜெபிச்சு அதையே ஜெபிச்சு ஜெபிச்சு அதுக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு ஒரு நாள் கண்ட முடியும். ஒரு ஆண்டு முன்னா நிக்கிறது, நீ என்னப்பா செஞ்ச இவ்வளவுனாலும் ஆண்டு வைக்கிற ஆண்டவரே, ஐம் சொரி லோடு, இப்பதான் எனக்கு விஷயம் விளங்குது, பூமியில இருக்கைகளும் எனக்கு தெரியல, பூமிக்குரியவங்களையே கேட்டு 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 இருந்தது, ஐஎம் சொரி லோட், ஐஎம் சொரி லோட், ஐஎம் சொரி லோட், இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. சோ வாட் இஸ் யுவர் டிசைர் இன் யுவர் ஹார்ட்? நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் தான் என்ன? நம்முடைய இருதயத்தின் பாரங்கள் தான் என்ன? நாம் எதற்காக வாழ்றோம்? என்னத்தை அதிகமாக ஆண்டவரிடத்தில் வாஞ்சிக்கிறோம்? God knows everything. We are God's people. நாம் தேவனுடைய ஜனம். உலகத்தின் காரியங்கள் உள்ளே விழுங்கி வந்து மூணு மூணு விழிச்சு கொண்டு ஆண்டவர் முன்பாக நிற்க கூடாது. உள்ளே பெரிய உலகங்களை எல்லாம் வச்சுக்கொண்டு இயேசுவே நான் உம்முடையது நாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. மனுஷர்களுக்கு நாம் மறைக்கலாம், ஆனால் தேவனுக்கோ? பேசுகிற என்னையும் தேவன் அறிவார், கேட்கிற உங்களையும் தேவன் அறிவார். God is unchangeable. So vetti ulla vaal venda illa. So we have to change our mind. Write it down in your heart. Devan unakkendu niyamitha kriyagalai nee senjumudikkanum. Aandavar unakkendu niyamitha ilakkai nee sendadiyanum. Paadugal adukku thaan paadu. அதுக்குத்தான் வேதனை, அதுலதான் கஷ்டங்கள், அதுலதான் நஷ்டங்கள். சோ மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டார். மோசே போயிட்டார், தேவன் அவருக்கு நியமித்த காரியங்களை செய்து முடிச்சு அவர் போயிட்டார். மருத்துவமனைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மோசே தேவரோ இன்றைக்கு முயறோடு இருக்கிறார். யெகோவா நிசி, கர்த்தர் நமது வெற்றி கொடி. தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறோம், சந்தேகம் இல்லை. நாம் தேவனோடு நடந்தால், தேவ சித்தத்துக்குள்ளே அடங்கியிருந்தால் தேவன் நமக்கு வெற்றியை தருவதே நிச்சயம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமிட்டார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், சீக்கிரமா படிங்க. 1 கொரிந்தியர் 15 தெரியப்படுங்க. 1 கொரிந்தியர் 15:57 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15:57 படி.
நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
திரும்ப படி.
நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
திரும்ப படி.
நம்முடைய கர்த்தராய இயேசு
கிறிஸ்துவினாலே நம்முடைய கர்த்தராய இயேசுவினாலே
நமக்கு
ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை எந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறா தெரியுமா? மரணத்தை குறித்து அவர் எழுதி கொண்டு வரும்போது இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறிமானங்களே, தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஆகவே தான் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிற உனக்கும் எனக்கும் போராட்டங்களிலே வெற்றி உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற உனக்கும் எனக்கும் பாவத்தின் மேலே வெற்றி உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற உனக்கும் எனக்கும் பிசாசின் மேலே வெற்றி உண்டு. கர்த்தராகிய இயேசுவை விசுவசிக்கிற உனக்கும் எனக்கும் சாவின் மேலே, மரணத்தின் மேலே வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவர் இயேசு நமக்கு இலவசமாக தருகிற காரியங்கள். அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மரித்தாரே, தன் உயிரையும் தந்தாரே, நம்மை வாழ வைப்பதற்காக தன் உயிரை கொடுத்தாரே சிலுவையில். தாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்வு வாழணும், ஜெயமுள்ள ஒரு வாழ்வு வாழணும். இப்ப நான் சொல்லப்படுறத கவனிங்க. நான் அப்ப சொன்னேன், நாமும் பரம காணரை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய இஷ்டங்கள் தான், சந்தேகமே இல்லை. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய பாதையிலே, நாம் தேவனோடு நடக்கிற நடையிலே, நம்முடைய பரமகானனின் பாதையிலே நம்மையும் இடைமறிக்க அவ்வப்போது சில அமலேக்கியர் வரத்தான் செய்வார். ஆனால் அவைகளை எப்படி நாம் முறியடிக்கிறது? ஐ டெல் யூ பீப்பிள், அமலேக்கியரை யோசுவாவும் இஸ்ரவேலரும் தங்கள் மாமிச பலத்தில் சுய பலத்தில் வெல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? மோசே மலையில கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு இருக்கும் போது இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். மோசேயின் கைகள் தளர்ந்த போது அமலேக்கியர் அவர்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது ரகசியம் என்ன? மோசேயின் கைகள் தேவனுக்கு முன்பாக உயர்ந்திருக்கும் போதுதான் அங்கு வெற்றி கிடைக்கிறது. அப்ப இதிலிருந்து நமக்கு தெளிவு என்ன? தேவ ஜனங்கள் அமலேக்கியரை முறியடித்து வெற்றி பெற்றதன் பெரிய ரகசியம் தேவன் தான். ஆண்டவரே அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்தார். அப்ப தேவன் மாறாதவர், நாம் அவருக்கு உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு அமலேக்கியரை முறியடித்து வெற்றி கொடுத்த தேவன், இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பாதையிலே நாம் போகிற பரமகானனின் பாதையிலே நாம் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிற நடக்கையிலே நம்மை வழிமறிக்கிற, நம்மை இடைமறிக்கிற, நம்மை தடை செய்கிற பல இப்படிப்பட்ட தடைகளை அமலேக்கியரை முறியடிக்கிறதுக்கு தேவன் நமக்கு பலத்தையும் கிருபையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். ஆனா உனக்கும் போராட்டம் இருக்குது, உனக்கு இடைஞ்சல்கள் வரும். உன்னதமான தேவனோடு நீ நெருங்கி உறவாடலாம், ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கலாம், தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழலாம், தேவ ஆவியை பெற்றிருக்கலாம், தேவ அபிஷேகத்தில் மிதக்கலாம். ஆனாலும் உனக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட வழிமறுப்புகள் பல அமலேக்கியர் அவ்வப்போது நம்முடைய வாழ்வை இடைமறிக்கிறது சகஜமே. ஆனால் அதில் இருந்து வெற்றியை தர தேவன் நமக்கு வல்லவராக இருக்கிறார். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தோல்வி அடைகிறது தேவனுடைய நோக்கமே அல்ல. ஆனால் நாம் தேவ வழிகளை விட்டு, நாம் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு, மனசு விரும்புகிறபடி, மாம்சம் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டு அமலேக்கியரை முறியடிக்கிறது என்பது இலகுவான காரியம் அல்ல. நீண்ட மனசு மாம்சமும் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டு பாவத்தை முறியடிக்கிறது இலகுவான காரியம் அல்ல. நான் என்னோட மனசு மாம்சம் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டு பிசாசை தோற்கடிக்கிறது என்பது இலகுவான காரியம் அல்ல. It is impossible, sir. So we need the victory because of Jesus. நமக்கு வெற்றி வேண்டும் அமலேக்கியர் மேல். நம்மை இடைமறிக்கிற பாவங்கள், நம்மை இடைமறிக்கிற தடைகளை நாம் தாண்டி நாம் பரம காணனுக்குள்ள சென்றடைய வேண்டுமே, நம்முடைய இலக்கை நாம் சென்றடைய வேண்டுமே, தேவன் நமக்கு நியமித்த காரியங்களை செய்து முடிக்கணுமே. ஆகவே இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொண்டது அல்லது இஸ்ரவேலர் அமலேக்கியரை தோற்கடித்தது அவர்கள் மாமிச பலத்தை அல்ல, அவர்கள் பட்டயத்தினால் அல்ல. மோசே தேவனுக்கு முன்பாக தன் கரங்களை உயர்த்தி கொண்டு இருந்த போது அவர்கள் யோசுவா அமலேக்கியரை மடங்கடித்தான், முறியடித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட். இவனுக்கு நேரம் போறபடியால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெற்றி பெறுவது எப்படி, போராட்டத்திலே நாம் ஜெயிக்கிறது எப்படி, நம்முடைய வாழ்விலும் அவ்வப்போது இடைமறிக்கிற அமலேக்கியரை முறியடிக்கிறது எப்படி? சொல்ல போனால் அமலேக்கியர் அழிக்கப்பட வேண்டியவர்கள். இதை நாம் எப்படி செய்வது? நம்முடைய மாம்ச பலத்திலே அமலேக்கியரை முறியடிக்க முடியாது. நம்முடைய பரமான பயணத்தில் நாம் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிற வாழ்விலே நம்மை இடைமறிக்கிற தடை செய்கிற அமலேக்கியர் நாம் எப்படி முறியடிக்கிறது என்பதே இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற காரியம். நீ சிந்தித்து பாரு, உன்னுடைய வாழ்க்கையை நீ சீதுக்கு பாரு. நீ ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ற வாழ்க்கையிலே பல தடைகள் உனக்குள்ள வருதல்லவா? நீ அந்த தடைகளை தாண்டுகிறாயா? அந்த தடைகளில் வெற்றி பெறுகிறாயா? அல்லது அதுக்குள்ள நீ தோற்று போகிறாயா? அப்படின்னா தேவன் நம்மை தோட்டு போறதுக்கு அழைத்தார். நம்மை ரட்சித்தாரே, நம்மை தன்னுடைய ஆவியால நிரப்பினாரே, நாம் தோற்று போவதற்காக, அமலேக்கியத்தில் நாம் வீழ்ச்சி அடைவதற்காக, அமலேக்கியத்தில் நாம் தோற்று போவதற்காக ஆண்டவர் இயேசு என்னை முன்னே ரட்சித்தார். நோ, so we have a victory life because of Jesus. Jesus is alive. Speak the truth, believe in the truth. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. உலகிற தேவ மனுஷன் எப்படி நாம் அமலேக்கியர் முறியடிக்கிறது? நம்முடைய வாழ்விலே வருகிற ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிற நடையிலே பரமகானான பாதையிலே அவ்வப்போது நம்மை இடைமறிக்கிற அமலேக்கியர், அது மனுஷர்களாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் தோற்று போயிடக்கூடாது. அதான் சொல்றேன், என்ன கவனிங்க, இந்த உலக வாழ்விலே நீயும் நானும் தோற்று போயிருந்தாலும் ஆண்டவர் இயேசுவோடு வாழுகிற வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே நாம் தோற்று போகவே கூடாது. ஐ சே இட் அகைன், உலக வாழ்விலே நீ நானும் தோற்று போயிருந்தாலும், ஒருவேளை படிப்புல நாம தோற்று போயிருக்கலாம், அறிவில் நாம தோத்து போயிருக்கலாம், அல்லது மற்றவர்கள் வாழ்றது போல மிகப்பெரிய வசதி உள்ள வாழ்வு நாம வாழாமல் போயிருக்கலாம். தட் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் பிஃபோர் த லார்ட். ஆனால் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்விலே, தேவனோடு வாழ்ற வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே நாம் தோற்று போய்விட்டால் முடிவு 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 பயங்கரமாக இருக்கும். ஆவிதம் வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை நான் புசிக்க கொடுப்பேன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஜெயங்கொள்கிறவன் அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் எழுது. ஆவியானவர் சபைக்கு சொன்னதை காதலவன் கேட்க கடவன். ஐ ஸ்பீக் தி ட்ரூத். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நாம தோத்து போயிடக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது, சோதனைகளில் சிக்கி தோல்வியடைந்திருக்கூடாது, பாவங்களில் சிக்கி தோல்வியடைந்திருக்கூடாது, பிசாசனை கிரியைகளை அகப்பட்டு தோல்வியடைந்திருக்கூடாது. அமலேக்கியரை முறியடிக்க வேண்டிய நீ அமலேக்கியருக்கு அடிபணிவதா? நாம் இங்கே நிற்கிறோம், நம் யாவிட பிள்ளைகள், நமக்குள்ள இருக்க ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? போட்டும்ரிமானவர்களே, அமலேக்கியர் நம்முடைய வாழ்விலே அவ்வப்போது வருகிற தடைகளை, சோதனைகளை, பிசாசின் தடைகளை நாம் எப்படி ஓவக்கம் பண்றது, எப்படி மேற்கொள்றது என்பது குறித்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாய் பார்த்து சீக்கிரமாக நாம் முடிப்போமே. ரைட், இப்ப என்ன கவனிங்க, இப்ப இவர்கள் எப்படி மேற்கொண்டிருக்கார்கள் என்பதை பார்த்தா அருமையா இருக்கு. எப்படி இவர்கள் அமலேக்கியர் முறியடித்திருக்கார்கள் என்ற பிக்சரை பார்க்கும் போது இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். நன்மை நெருங்கி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்குது பாருங்க, ரெண்டும் தேவையா இருக்குது. மோசே தேவனுக்கு முன்பாக நிக்க வேண்டி இருக்குது, அதே நேரத்தில் போர்க்களத்திலே யோசுவா பட்டயத்தோடு நிக்க வேண்டியிருக்கு. ரெண்டும் சேர்ந்த போதுதான் அங்கே அவளுக்கு வெட்டி இருந்திருக்கு. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, வெட்டியின் ரகசியம் எங்கே, எப்படி நான் வெற்றி பெறது? இது எப்படி சப்ஜெக்ட் இல்ல, இட் இஸ் சிம்பிள், வித் ஹம்பிள் ஹார்ட் ஐ டெல் யூ. எப்படி நாம் அமலேக்கியரை இலகுவாக முறியடிக்கலாம் என்று சொன்னா, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே முன்னேறாதபடி தடை செய்கிற பாவ கட்டுக்களையோ நபர்களையோ பிசாசின் கிரியைகளையோ உடைக்கிறதுக்கு மேற்கொள்றதுக்கு பிரதான வழி என்ன தெரியுமோ, மோசே தேவனுக்கு முன்பாக நின்றது போல் நீயும் போய் தேவனுக்கு முன்பாக நில். உன் பலவீனம் என்ன சொல்லு, உன் சூழ்நிலை என்ன ஆண்டவரே சொல்லு, உன் பிரச்சனை என்ன தேவனுக்கு முன்பாக அடுக்கு, உன் தேவை என்ன ஆண்டவரே சொல்லு. வெற்றியின் ரகசியம் என்ன? வெற்றியின் ரகசியம் என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்கிற. எங்கேயோ ஒரு ஒரு வாசகம் நான் பார்த்தேன், ஜெபமே ஜெயம்னு எழுதினார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அவருடைய வாழ்விலே இன்றைக்கு நீ இருக்கிற தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமோ? உடைய ஆவிக்குரிய வாழ்விலே இருக்கிற தோல்விக்கு காரணம் என்ன, காரணம் என்ன தெரியுமோ? நான் சொல்றேன் கேளு, சொல்றேன் கேளு, சொல்றேன் கேளு. கேட்டு தெரியுமோ? நீ நிக்க வேண்டிய இடத்துல நிக்கல, நிக்க வேண்டிய அளவு நிக்கல, நீ நிக்க வேண்டிய இடம் தேவனுக்கு முன்பாக. உன் தேவைகளையும் உன் பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தேவனுக்கு முன்பாக சொல்லி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எனக்கு ஜெயந்தர வல்லவர், நீ யெகோவா நிசி, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும், உம்மிடத்திலிருந்து வெற்றி வரும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக நாம் எவ்வளவுக்கு நாம் நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம், எப்படி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறோம், எப்படி நாம் ஜெபிக்கிறோம். உன்னுடைய மனசாட்சி உனக்கு சாட்சி, தேவனும் நமக்கு சாட்சி. ஹலோ, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தோல் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, சோதனையிலிருந்து விடுதலை இல்லை. பல அமலேக்கியர் விடைபறிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக போய் நிக்க தெரியும். முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீர் என் தஞ்சம், நீர் என் கோட்டை, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஜெயமரம், உம்மிடத்தில் இன்றைக்கு எனக்கு இருக்கிற இந்த நெருக்கடியிலே எனக்கு உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வருவோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருவதாக, உதவி வருவதாக, பலம் வருவதாக, சுகம் வருவதாக. சரணடை போய் ஆண்டவர் கரங்களை உயர்த்துறதுக்கு தெரியுமா? சரணடை நம்ம நாட்டில் இருக்கிறவங்க கேட்டா தெரியும், ஹேண்ட்ஸ் அப் எடுத்தது அவங்களுக்கு நல்லா தெரியும். சரணடைய தேவனிடத்தில் போய் சரணடையப்பா. உன் பிரச்சனை என்ன? உன் சூழ்நிலை என்ன? உன் கஷ்டம் என்ன? உன் நஷ்டம் என்ன? உன் தேவை என்ன? உன்னை இடைமறிக்கிற அமலேக்கியர் என்ன? வட்டவர் எழுத்தி தேவனுக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஜெபமன் ஆண்டு மன்றாள். வெற்றியின் ரகசியம் உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் தான் இருக்கு என்பதை மறந்துடாது. ஒரு தேவ பிள்ளையுடைய வெற்றியின் ரகசியம் அவருடைய ஜெப அறையில் தான் இருக்கு. நான் சொல்லுவேன், அது குடும்ப வாழ்வா இருந்தாலும் சரி, உலக வாழ்வா இருந்தாலும் சரி, ஊழிய வாழ்வா இருந்தாலும் சரி, என்ன வாழ்வாக இருந்தாலும் ஒரு தேவடைய பிள்ளையுடைய வெற்றியின் ரகசியம் அவன் ஜெப அறையில தான் இருக்கிறது, அவருடைய ஜெபத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவடைய பிள்ளைகள் வஞ்சகமான விதத்திலே, வஞ்சகமான முறையிலே பிசாசினால் அவர்களுடைய ஜெப வாழ்க்கையெல்லாம் சீரழிந்து போக இருக்கிறது. அவர்கள் ஒழுங்காக ஜெபிக்கிறது இல்ல, தேவ சமூகத்தில் போய் நிற்கிறது அல்ல, தங்கள் பிரச்சனைகள் தேவடத்தில் போய் சொல்றதல்ல, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே அவர்கள் நிமிர்ந்து தேவனுக்கு என்று வாழ முடியல. காரணம், அவர்கள் ஆண்டவரோடு சரியாக நேரம் செலவழிக்கிறது இல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்கிறது இல்லையே. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் தோல்வி அமலைக்கு நம்மை அவ்வப்போது மேற்கொள்கிறார்களே. இதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்தார். இதற்காக வேற ஸ்டாண்டிங் நிற்கக்கூடாத இடங்கள்லாம் போய் நிற்கிறோம். எனக்கு மறக்கலாம், உன் தேவனாய கத்தருக்கு உன்னை மறக்க முடியாது. சேத்தா சொல்ற, நீ எங்க போறாய், நீ எங்க போறாய், நீ எங்க நிற்கிறாய், நீ என்ன செய்றாய்? மனுஷ கண்களுக்கு மறைக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில மறைக்க முடியாது. ஒரு நாளைக்கு தேவனுடைய கரம் வெளிப்படும். தேவன் தேவனாகவே இருக்கிற நீ டவுன் பிஃபோர் த லார்ட், கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து எனக்கு வெற்றி வரும், ஜெயம் வரும், என் சூழ்நிலைகளை மாற்றவுமால முடியும், என் பிரச்சனைகளை தீர்க்கவுமால முடியும், என் கஷ்டங்களை மாற்றவுமால முடியும். போ ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்தும் கரத்தை. ஆண்டவரே என்னை நோக்கி பாருமப்பா, உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், என்னால இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியல, என்னால இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, என்னால இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, எனக்கு பலம் தாருங்க, உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன், என்னை நினைந்தருளுங்க, என்னை பலப்படுத்துங்க, கத்தாமே எனக்கு இந்த காரியத்தில் வெற்றியை தாரும், எனக்கு இந்த காரியத்தில் ஜெயத்தை தாரும். கூப்பிடு ஆண்டவரே, உன் குரலுக்கு செவி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மனுஷன் தன் செவிகளை உன் கூப்பிடுதலுக்கு மறைத்தாலும் மூடிக்கொண்டாலும் உன் தேவன் உன் கூப்பிடலை கேட்க ஒரு ஆயத்தமாக இருக்கு. நம்மை இடைமறிக்கிற அமலைக்கீரை மடங்கடிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நாம் போய் தேவனுடைய சமூகத்தில் கத்தரை நோக்கி பார்த்து நாம் மண்டாடுவதால் செவ வாழ்வு ஜெய வாழ்வு என்பதை நாம் மறக்கூடாது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற தோல்விக்கு காரணம் அவருடைய ஜெப குறைவுதான், அவங்க ஒழுங்காக மண்டாடுது. பட் தே பிலீவ் இன் காட், வெற்றிக்கப்பட்டிருக்கிறார், ஆண்டவர் அறிந்திருக்கிறார், ஆனால் ஆண்டவர் அவளுக்கு நெருக்கமான உறவு இல்லை, சரியாக ஜெபிக்கிறது, தேவனுக்கு முன்பாக நேரம் செலவழிக்கிறது இல்லை. ஆகவே உடைய ஆவிக்குரிய வாழ்வில் அவருக்கு நிமிர முடியல, கூலியை போல இருக்கிறார், அடிக்கடி தள்ளாடுகிறார், தடம் புரடுகிறார்கள். ஆகவே தேவனுடைய ஜனமே, நான் உனக்கு சொல்றேன், நீ வெற்றி உள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டுமா இருந்தால், நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டுமா இருந்தால், உன் ஜெப வாழ்வை நீ காத்துக்கொள், அதை உடைக்கிறதுக்கு எதற்கும் இடம் கொடுக்காது, உன் ஜெப வாழ்வை களப்படுக்கிறதுக்கு ஒருவருக்கும் ஒரு ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்காது. ஏதாவது வெற்றியின் ரகசியம் அங்கேதான் இருக்குது. ஆகவே மோசே தேவனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கும் போது அமலேக்கியரை யோசுவா மடங்கடித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே வெற்றியின் ரகசியம் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்பதான். பார், ஒரு ஊழியல் அவன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமா இருந்தால், அவன் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஊழியக்காரன் இருக்கணுமா இருந்தால், அவன் அடிக்கடி அடிக்கடி தேவனுக்கு முன்பாக போய் தன் தேவனுடைய முகத்தை அவன் பார்க்கணும். தேவ சமூகத்தில் முழங்கால் போடணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை வந்திருக்கேன், உங்களுடைய ஊழியக்காரன் வந்திருக்கேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, இப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி காரணங்கள் இருக்குது, எனக்கு ஆலோசனை தர, நான் என்ன செய்யறதுக்கு, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, சொல்லுங்க ஆண்டவரே, பேசுங்க பேசுங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய பேச வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வெற்றியின் ரகசியம், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவருடைய செபவாழ் கர்த்தத்தில் வந்தார். குடும்ப பிரச்சனையா, பிள்ளைகள் தொல்லையா, வாழ்க்கையில் கஷ்டங்களா, நஷ்டங்களா, வட்டவர் எழுத்தி போ தேவனுக்கு முன்பா. நீதா ஒரு தேவனத்திலிருந்து உனக்கு பதில் வர, உதவி வரும், சுகம் வரும். நம்பர் டூ, நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்வு நாம் வாழ நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஃபெய்த், விசுவாசம். படிங்க ஒன்று யோவான் 5:4. சீக்கிரப்படி, 1 John 5:4.
புறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது.
திரும்பப்படி,
தேவனால் புறப்பதெல்லாம்,
தேவனால் புறப்பதான் உலகத்தை ஜெயிக்கும்,
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும்,
நம்முடைய விசுவாசமே உலகத்தை. இதை கொஞ்சம் யோசிங்க, இது எழுதப்பட்டிருக்க தேவோட வார்த்தை தானே. நம்முடைய விசுவாசமே உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம், வெற்றி நமக்கு ஜெயம் வேணுமாக இருந்தால் நாம் விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும், விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஃபெய்த் இன் ஆக்ஷன். இப்ப கவனிங்க, விசுவாசம் கிரியையில் இருக்கணும். மோசே ஜெபிக்கிறாரு, யோசுவா யுத்தம் பண்றாரு. நமக்கு விசுவாசம் இருக்கணும், கிரியையும் இருக்கணும். எனக்கு வேலை வேணும், இது டாக்டர் ஒரு வேலை, நல்ல ஒரு வேலை வேணும், வாஸ்தவம். இப்ப நான் என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள இருந்து ஆண்டவர் எனக்கு வேலை தாரும், எனக்கு வேலை தாரும், எனக்கு வேலை தாரும், விசுவாசிக்கிறேன் 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 சொன்னால் ஆண்டவர் நமக்கு வீட்டில் கொண்டு வந்த வேலை தாருது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கணும், ஆண்டவர் எனக்கு தருவார்னு நான் நம்பணும், விசுவாசிக்கணும், அதில் வேலைப்ப நான் தேடணும். அல்லது பெற்றோர் மகனுக்கு மகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும். வாஸ்தவம் தானே, வயசுக்கு வரும்போது பெற்றோட கடமை தானே. அது மகனுக்கு மகளுக்கு ஏற்ற துணை வேணும் வேணும்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறவன் மாத்திரமா இருக்கக்கூடாது, ஏற்ற துணை நாம் தேர்வுகளாக இருக்கும். கிரியில்லாத விசுவாசம், விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயவன். கவனிங்க, அடிக்கடி பிசாசு நம்முடைய வாழ்விலே கொண்டு போற அதிகமான சோதனைகள், நம்முடைய வாழ்விலே நம்ம அதிகமாக பாதிக்கிற ஏரியா தெரியுமா? ஃபெய்த். சத்துரு அதிகமாக நம்ம வாழ்விலே தாக்கிற ஏரியா தெரியுமா? நம்முடைய விசுவாசம் தான். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாதவங்க நாங்கள் நம்மை மாற்ற அடிக்கடி பிசாசு நம்முடைய வாழ்விலே அட்டாக் பண்ற ஏரியா தெரியுமா? நம்முடைய ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் தான். ஆகவே விசுவாசம் நமக்குள்ள குண்டி போயிட்டா பாருங்க, என்னப்பா எனக்கு ஜெபிச்சீங்களா? ஜெபிச்சு என்னத்தை கண்டது? என்னமா இன்னைக்கு பைபிள் வாசியா? வாசிச்சு வாசிச்சு என்னத்தை கண்டது? ஏன் இன்னைக்கு சேச்சு போகல? ஏன் இன்னைக்கு ஆராதனைக்கு போகல? ஆராதனைக்கு போய் தான் என்னத்தை கண்டது? ஏன் தெரியுமா? அவளுக்குள்ள இருந்த விசுவாசம். அன்றைக்கு விசுவாசம் இருந்தது ஆராதனைக்கு போறதுக்கு, அன்றைக்கு விசுவாசம் இருந்தது ஜெபம் பண்றது, அன்றைக்கு விசுவாசம் இருந்தது தேத்து. ஆனா இன்றைக்கு அந்த விசுவாசத்தை காண இல்லை. ஏன்னா பிசாசு ஒழுங்கிதான் பார். அது நாம் இடம் கொடுத்ததுனாலோ என்னவோ. அவதான் இயேசு இப்படியே சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவளா ஜெபத்தில் எவைகளை கேட்டால் நான் அதை செய்வேன். ஆகவே நமக்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெயத்தை பெறுவனும் என்றால், வெற்றியை நாம் பெறுவனும் அறந்தால் விசுவாசம் மிக 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 அவசியம். எனக்கு அறிமானவர்களே, வேதத்திலே விசுவாசத்தினால தேவ மனுஷர்கள் சாதித்த அரும்பெரும் சாதனைகளை பார்க்கும் போது நமக்கு மெய் சிலுக்குது. பாரு இவரே 11 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது விசுவாசத்தினாலே அவர்கள் சாதித்த அரிய பெரிய சாதனைகள் கொஞ்ச நஞ்சமா? இன்றைய நவீன அறிவினாலும் இன்றைய நவீன விஞ்ஞானத்தினாலும் சாதிக்காத அரும்பெரும் சாதனைகளை அன்றைக்கு அவர்கள் சாதித்திருக்கிறார்களே. எதனால்? பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நீதிமான் வாழுவான், நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கும். அமலேக்கியரை முறியடிக்கணுமா இருந்தால், நம்முடைய வாழ்விலே தேவனோடு நாம் நடக்கிற நடையிலே வருகிற எதிர்ப்புகள், இடைஞ்சல்கள், பிசாசின் கிரியைகள், தடைகளை நாம் முறியடிக்கணுமாக இருந்தால், நமக்கு மிக மிக அவசியம் நாம் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்படின்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஃபெய்த். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். விசுவாசம் இல்லாமட்டா பிசாசை எதிர்த்து போராட நம்மளால முடியாது, ஜெபிக்க முடியாது, வேத படிக்க முடியாது, ஆண்டவருக்கு பணி செய்ய முடியாது. உள்ளே ஒரு பெரிய சோர்வே காணப்படும். ஏன் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கொண்டு போயிடுச்சு. ஆனால் விசுவாசத்தை நான் உறுதியாக இருக்கும் போதும் ஜெபிக்கிறதுக்கு விருப்பமா இருக்கும், ஆண்டவர் ஆராதிக்க விருப்பமா இருக்கும், வேத படிக்க விருப்பாரு, கத்தட பணியை செய்ய விரும்ப, ஆண்டவரே நீர் என் தேவன் என்று ஆண்டவர் நோக்கி நான் கூப்பிடுவேன். சொல்லி தான் முடிகிறேன். வெற்றியுள்ள ஒரு வாழ்வு வாழ அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தைகள். பை த வேர்ட் ஆஃப் காட் வி ஹேவ் த விக்டர். வேத வார்த்தைகளின் வல்லமையை புரிந்துவர்களாக நாம் இருக்கணும். வேத வசனம் பட்டியத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அது சத்துருவுக்கு விரோதமாக போராட, பிசாசை தோற்கடிக்க, சத்துருவின் கிரியைகளை தோற்கடிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய ஆயுதம் தேவனுடைய வார்த்தையாகும். அப்படின்னா 91 சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாக. வசனமாகிய பட்டியத்தை, சர்வாயுத வர்க்கத்தை நான் வாசிக்கிறேன். விருப்பத்தில் சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்கின்ற பட்டயம், வசனமாகிய தேவ வசனம் என்கின்ற பட்டு. எனக்கு அருமானவர்களே, அமலேக்கியரை நாம் முறியடிக்கிறதுக்கு 3 முக்கியமான காரியம். 1, நாம் ஆண்டவரிடத்திலே தேவன் நோக்கி செபிக்கிறவளாக இருக்கணும். 2, விசுவாசத்திலே உறுதியுள்ளவளாக இருக்கணும். 3, தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிடித்தவர்களாக இருக்கிறோம். இவைகளை நாம் ஒழுங்கால் கவனிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை அவ்வப்போது இடைமறிக்கிற அமலேக்கியரை நாம் மேற்கொள்ள முடியாமல் போயிடும். வீட்டில் என்ன நடக்க போது தெரியுமோ, அமலேக்கியர் நம்மை மேற்கொள்ள நாம் போய் சேர வேண்டிய கானான் தேசத்தை பரம கானானை போய் போய் சேர முடியாதபடி இடைநடுவில் அவர்கள் பிடங்கள் விழுந்தது என்று வேதத்தை நாம், இவைகளெல்லாம் திருஸ்தாந்தமாக நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. ஆகவே ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவர் நமக்கென்று ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிற பரம கானானை தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைய தக்கதாய் அமலேக்கியர் நம்மை மேற்கொள்ள விடாதபடி நாம் அமலேக்கியரை மேற்கொண்டு வெற்றி கொள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றி தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய ஓட்டத்தை ஓடி பிடிப்போம். இயேசு ஜீவிக்கிறார், கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார்.